தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவேல் என் அன்பிற்கும் பாஸ்தருக்கும் இனிய அன்பு உரை மக்களே, ஆண்டுடைய கல்வாரி பலியில் நாம் இணைந்து ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய இந்திய நாட்டினுடைய புனிதராம் புனித அருளானந்தருடைய விழாவை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். ஆண்டவருக்காக இரத்தம் சிந்தி வேத சாட்சியாக இந்த மண்ணில் மறித்து நமக்கெல்லாம் விசுவாசத்தை விதைத்து சென்ற, விசுவாசத்தை விதைத்து இன்று வரை நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற, நமக்காக பரிந்து பேசுகின்ற ஒரு புனிதருக்கு விழா கொண்டாடும் இந்த நல்ல நாளில் நம்முடைய கேசிய திருச்சி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். சிறப்பாக ஜான் பிரிட்டோ, அருள், ஆனந்தம், அருளானந்தம், இப்படி பல பெயர்களில் நம்மோடு இருக்கிற எல்லாரும் இன்றைக்கு நாம விழாவை கொண்டாடுகிறார்கள். இதெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும், நானும் இன்னைக்கு என் ஃபீஸ்டர் கொண்டாடுறேன். அதனால நீங்கள் எனக்காகவும் தொடர்ந்து ஜெபியுங்கள். குறிப்பாக என்னுடைய மறை மாவட்டம் சிவகங்கை மறை மாவட்டம் உங்களுக்கு தெரியும். என்னுடைய மறை மாவட்டத்திற்கு இன்றைக்கு நாம விழா அப்படிதான் சொல்ல முடியும். எங்களுடைய பாதுகாவலர், குறிப்பாக தமிழகத்தினுடைய தென்பகுதியில் இருக்கிற மதுரை மறை மாநிலத்தை மையமாக கொண்டிருந்த அந்த மிஷினரியில் இருக்கிற எல்லா மறை மாவட்டங்களும் இன்றைக்கு தங்களுடைய விழாவை கொண்டாடுவார்கள். சிவகங்கை அத்தோடு சேர்ந்து மதுரை மறை மாவட்டங்களுக்கு இவர் தான் பாதுகாவலராக இருக்கிறார். எங்கள் பகுதியில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட வீடுகளில் இந்த பிரிட்டோ அப்படின்னு ஒரு பெயர் இருக்கும். ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் மறை மாவட்டத்தில் மொத்தமாக நாங்கள் 6 சாமியாருக்கு பேர் பிரிட்டோ. அதில் ஒருத்தர் இறந்து போயிட்டார். இப்போதைக்கு நாங்கள் 5 சாமியார் இருக்கோம். 5 பேருக்கும் பிரிட்டோ பிரிட்டோ பிரிட்டோன்னு ஒரு துணை பெயர் முன்னாடி வரும் அல்லது பின்னாடி வரும். எனக்கு மாத்திரம்தான் பேருக்கு முன்னே பின்னே எதுவுமே இல்லாமல் வெறுமனே பிரிட்டோன்னு வச்சிருக்கிற ஆள் நான் ஒருத்தர் தான். அப்படி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, எங்கள் மறை மாவட்டத்தில் நிறையா பேருக்கு இந்த பேர் இருக்கும். அவ்வளோ தூரம் அவருடைய பரிந்துரை, அவருடைய புண்ணியமான வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கையினால் நாங்கள்லாம் ஈர்க்கப்பட்டு கிறிஸ்தவனாக மாறினோம். இந்த நாளில் ஆண்டவருக்கு நன்றி செல்வோம். இப்பேற்பட்ட ஒரு புனிதரை ஆண்டவர் நம்ம மண்ணுக்கு அனுப்பியிருக்கிறார். அதையும் கடந்து தமிழ் பேச தெரிஞ்ச ஒரு புனிதருங்க, தமிழ் எழுத தெரிஞ்ச ஒரு புனிதர், நம்மை போல உடையில், நம்மை போல உணவில், எல்லாவற்றிலும் நம்மோடு கலந்து நம்மில் ஒருவராக வாழ்ந்தவர். மேற்கத்திய கலாச்சாரத்திலிருந்து முழுவதுமாக விடுபட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டதன் காரணமாய் நம்முடைய புனிதராய் மாறியிருக்கிறார். அவருடைய நாம விழாவை கொண்டாடுற அந்த நல்ல நாளில் நம் எல்லாருக்குள்ளும் அவருடைய பெயர் சொல்லுகிற அருளும் ஆனந்தமும், அருளும் நிறைந்திருக்க வேண்டும், ஆனந்தமும் நமக்குள் பெருகிட இந்த நாளில் சிறப்பாய் ஜெபிப்போம். ஒளியாய் மழையாய் இறைவன் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறார். ஒளியாக இருக்கிற இறைவன் அல்லது மழையாக இருக்கிற இறைவன் பாரபட்சமில்லாத அன்பை பொழிகிறார் என்ற உணர்வோடு இந்த பாடலை பக்தியோடு பாடி அருளானந்தருடைய பரிந்துரையோடு கூடிய இறைவன் நம்மை வேண்டுவோம்.
ஒளியாய் மலையாய் நீ பொழிந்தாய், வளர்வேன் செழித்தே உயர்ந்திடுவேன். ஒளியாய் மலையாய் நீ பொழிந்தாய், வளர்வேன் செழித்தே உயர்ந்திடுவேன். கனிவாய் பரிவாய் நீ அனைத்தார், இனிதாய் புதிதாய் மலர்ந்திடுவே. கனிவாய் பரிவாய் நீ அனைத்தார், இனிதாய் புதிதாய் மலர்ந்திடுவே. இறைவா முதல்வா வழிகாட்டு, இன்னிதயமுன் இல்லம் விளக்கேற்று. இறைவா முதல்வா வழிகாட்டு, இன்னிதயமுன் இல்லம் விளக்கேற்று. துணையாயருகே நீ வந்தார், எந்த தொலைவும் எளிதாய் கடந்திடுவே. துணையாயருகே நீ வந்தால் எந்த தொலைவும் எளிதாய் கடந்திடுவேன். சுனையன அன்பு சுரந்து வந்தால் நான் சுகமாய் மகிழ்வாய் நடந்திடுவேன். சுனையன அன்பு சுரந்து வந்தால் நான் சுகமாய் மகிழ்வாய் நடந்திடுவேன். இறைவா முதல்வா வழிகாட்டு, இந்நிதயமும் இல்லம் வீடக்கேற்று. இறைவா முதல்வா வழிகாட்டு, இந்நிதயமும் இல்லம் வீடக்கேற்று.
மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் நாட்டில் உமது மீட்பின் நற்செய்தியை அறிவிக்க புனித ஜான் தே பிரிட்டோவின் இதயத்தை உம்மீது மக்கள் மீதும் கொண்ட குன்றா அன்பினால் நிரப்பினீரே. அவரது சாட்சியத்தினாலும் பரிந்துரையினாலும் உறுதிப்படுத்தப்பட்டு நற்செய்தியை நாங்கள் சுவைத்து மகிழவும், எங்களோடு வாழும் மக்களுக்கு அதை துணிவோடு அறிவிக்கவும் எங்களுக்கு அருள் தருவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். தாவீது முழு உள்ளத்தோடு ஆண்டவரை புகழ்ந்தார். தம்மை படைத்தவர் மீது அன்பு செலுத்தினார். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 47 திருவசனங்கள் 2-11 முடிய. நல்லுறவு பள்ளியிலிருந்து கொழுப்பு பிரிக்கப்படுவது போல் இஸ்ராயல் மக்களிடமிருந்து தாவீது தெரிந்து கொள்ள பெற்றார். வெள்ளாடுகளுடன் விளையாடுவது போல சிங்கங்களுடன் விளையாடினார். செம்மறி ஆடுகளுடன் விளையாடுவது போல கரடிகளுடன் விளையாடினார். பெருமை பாராட்டிய கோலியாத்தை நோக்கி இளங்கிய தாவீது தம் கைகளை ஓங்க கவன் கல்லை வீசிய போது ஓர் அரக்கனை கொல்லவில்லையா? அதனால் மக்களது இழிநிலையை அகற்றவில்லையா? வலிமைமிக்க மனிதனை போரில் கொன்று தம் மக்களின் வலிமையை உயர்த்த உன்னத இறைவனாகிய ஆண்டவரை அவர் துணைக்கு அழைத்தார். ஆண்டவரும் அவருடைய வழக்கைக்கு வலிமை ஊற்றினார். இவ்வாறு அவர் முறியடித்த 10,000 பேருக்காக மக்கள் அவரை மாட்சிமைப்படுத்தினர். ஆண்டவருடைய ஆசிகளுக்காக அவரை புகழ்ந்தனர். மாட்சியின் மணிமுடியை அவருக்கு சூட்டினர். எப்புறமும் அவர் பகைவர்களை துடைத்து ஒழித்தார். எதிரிகளான பெலிசியரை அடக்கி ஒழித்தார். அவர்களுடைய வலிமையை அறவே நசுக்கினார். தம் எல்லா செயல்களிலும் மாட்சியை சாற்றும் சொற்களால் உன்னத இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். தம் முழு உள்ளத்தோடும் புகழ்பா இசைத்தார். தம்மை படைத்தவர் மீது அன்பு செலுத்தினார். தங்களுடைய குரலால் இன்னிசை எழுப்ப பாடகர்களை பலிப்பிடத்திற்கு முன் நிற்க செய்தார். திருவிழாக்களை சீரோடும் சிறப்போடும் கொண்டாட செய்தார். ஆண்டவருடைய திருப்பெயரை அவர்கள் புகழ்ந்து பாடுவதால் திருவிடம் வைகரையிலிருந்து எதிரொலிக்கும்படி ஆண்டு முழுவதும் காலங்களை குறித்தார். ஆண்டவர் அவருடைய பாவங்களை நீக்கினார். அவருடைய வலிமையை என்றென்றைக்கும் உயர்த்தினார். மன்னர்களின் உடன்படிக்கையையும் இஸ்ராயலில் மாட்சியின் அரியணையும் அவருக்கு கொடுத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
நன்றி செலுத்துங்கள் இந்த நிலா.
வெளிச்சம் புகுவதே நலமானது.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி 6வது அதிகாரம் விரைவார்த்தைகள் 14 தொடங்கி 29 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது. ஏரோது அரசனும் அவரை பற்றி கேள்வியுற்றான். சிலர், இறந்த திருமுழுக்கு யோவான் உயிரோடு எழுப்பப்பட்டு விட்டார், இதனால் தான் இந்த வல்ல செயல்கள் இவரால் ஆற்றப்படுகின்றனர் என்றனர். வேறு சிலர், இவர் எலியா என்றனர். மற்றும் சிலர், ஏனைய இறைவாக்கினரை போல் இவரும் ஓர் இறைவாக்கினரே என்றனர். இதை கேட்ட ஏரோது, இவன் யோவானே, அவர் தலையை நான் வெட்ட செய்தேன், ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று கூறினான். இதே ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறை அல்ல என சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினான். ஆனால் அவளால் இயலவில்லை, ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமுகந்து செவி சாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவருக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தாள். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியையே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று, நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து, திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டான். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க இயலவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவர் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவளுடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள்.
ஆண்டவரின் அருள் வாக்கு
கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறைப்பிள்ளைகளே, நான் தொடக்க உரையிலே சொன்னது போல இன்றைக்கு முக்கியமான ஒரு புனிதருடைய விழாவை கொண்டாடுகிறோம். அவர்தான் புனித அருளானந்தர். குறிப்பாக சிவகங்கை மறை மாவட்டம் மற்றும் தமிழகத்தினுடைய இந்த தெற்கு பகுதியில் இருக்கிற மக்களுக்கு எல்லாருமே இவருடைய பெயரை அறியாதவர்கள் யாருமே இல்லை. ஆண்டவர் இந்திய தேசத்தை எவ்வளவு அதிகமாய் அன்பு செய்கிறார் என்பதற்கு பல சான்றுகளை நம்மால் சொல்ல முடியும். அவற்றில் முக்கியமான ஒரு சான்றாக நான் பார்ப்பது எத்தனையோ இறை மனிதர்களை இந்த மண்ணுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அவருடைய பணி மட்டுமல்ல, அவர்களுடைய உடலும் இந்த பூமியில் புதைக்கப்பட்டு அந்த புதைக்கப்பட்ட உடலிலிருந்து விசுவாச விருட்சங்களாக மக்கள் வளர வேண்டும் என்று ஆண்டவர் ஆசை கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், நம்மையும் இந்த மண்ணையும் ஆண்டவர் நேசிக்கிறார் என்பதற்கு புனித அருளானந்தருடைய இரத்தம் நமக்கு இன்றைக்கும் சாட்சியாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் அருளானந்தர் என்கிற அந்த உன்னதமான ஒரு புனிதர் எப்படி இந்த நம்ம தேசத்திற்கு வந்தார், அவருடைய வரலாற்று பின்னணி என்ன, இவற்றையெல்லாம் நாம் சற்று அசைபோடுவது நல்லது என்று நினைக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய சொந்த மறை மாவட்டம் சிவகங்கை மறை மாவட்டத்தினுடைய புனிதரும் அவர்தான். எங்களுக்கு அருகாமையில் இருக்கிற மதுரை உயர் மறை மாவட்டத்திற்கும் பாதுகாவலர் அவர்தான். குறிப்பாக தமிழகத்தினுடைய இந்த தென்பகுதியில் இருக்கிற எல்லாருக்குமே அவர் ஒரு பாதுகாவலராக இருக்கிறார். எங்களுடைய பகுதிகளில் வீடுகளில் பிறக்கிற மூத்த பிள்ளைகளுக்கு, முதல் பிள்ளைகளுக்கு பெரும்பாலும் அருளானந்தம் அப்படின்ற பெயரையோ, இல்லை அருள் அப்படின்ற பெயரையோ, ஆனந்தம் அப்படின்ற பெயரிலையோ, ஜான் புருட்டோ அப்படின்ற பெயர்களையெல்லாம் வைப்பது வழக்கம். பெண் பிள்ளையாக இருந்தாலும் கூட இந்த பெயரை சற்று புனைந்து அதற்கேற்றார் போல பிள்ளைகளுக்கு பெயர் வைத்து, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் பிள்ளை அருளானந்தருடைய அருளால் தான் எனக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்ற நம்பிக்கையோட அருளானந்தருக்கு அந்த பிள்ளையை நேர்ச்சியாக கொடுத்து மீட்டுக் கொள்கிறவற்றை எல்லாம் நான் ஓரியூர் தளத்திலிருந்து பார்த்திருக்கிறேன். நான் படித்தது அங்குதான். எனக்கு பெயர் சூட்டப்பட்டதனுடைய காரணமுமே அருளானந்தருடைய புதுமை மண்ணால் நான் பிறந்ததாக எங்கள் அம்மா எனக்கு பல நேரங்கள் எங்கள் அம்மா எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் என்னமோ தெரில, நமக்கும் ஆண்டவர் இப்போ ஏற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து என்னுடைய வார்த்தை அறிவிக்க நீனும் வா என்று அழைத்தார் என்று நானும் நம்புகிறேன். இந்த நல்ல நாளில் புனித அருளானந்தருடைய பெயரில் இருக்கிற எல்லாருக்கும், குறிப்பாக சிவகங்கை மதுரை மறை மாவட்ட இறை மக்களுக்கு இன்றைக்கி நாம் கேசி ட்ரிச்சி நம்முடைய கேசி சேனல் வழியாக நம்முடைய வாழ்த்துக்களை ஜபங்களை நாம் இந்த நாளில் உரித்தாக்கிக் கொள்வோம். அவரை பற்றிய ஒரு சில கருத்துக்களை, அவருடைய வாழ்வியல் தத்துவம் என்ன அப்படின்றத நாம் இன்றைக்கு இணைந்து சிந்திப்போம். இன்றைக்கு இந்த மறையுறையில் நான் இந்த வார்த்தையை தான் மைய சிந்தனையாக எடுத்திருக்கிறேன். என்ன என் ஆனந்தம், அவ்வளோதான். ஒரு பாடல் பாரம்லையா, நம்ம பழைய பாடல், என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. அந்த பாட்டில் அந்த முதல் வரி என்ன என் ஆனந்தம், அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதை புனிதருடைய வாழ்க்கையோடு எப்படி தொடர்புபடுத்தலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சந்தோஷம், ஒவ்வொரு காரியத்தை குறித்த ஒரு ஆனந்தம் இருக்கும். தாய்க்கு தான் பெற்ற பிள்ளையினுடைய முதல் முறையாக முகத்தை பார்க்கிற பொழுது மிகப்பெரிய ஒரு ஆனந்தம். தன்னுடைய பிள்ளை தன் தோளுக்கு மேல் வளர்ந்து தான் எதிர்பார்த்த உயரத்தை எட்டுகிற பொழுது அப்பாவுக்கு அது ஆனந்தம். மாணவனுக்கு தான் படித்த படிப்புக்கும் எழுதிய தேர்வுக்கும் ஏற்ற மதிப்பெண் வருகிற பொழுது அது அவனுக்கு ஆனந்தம். ஆட்டுக்கும் மாட்டுக்கும் நல்ல பச்சை நிலத்தை பார்க்கிற பொழுது எல்லையில்லாத ஆனந்தம். அரசியல்வாதிக்கு மாலைக்கும் துண்டுக்கும் அதையும் கடந்து கூட்டத்தை பார்க்கிற பொழுது எப்போதும் ஒரு ஆனந்தம் இருக்கும். காதலிக்காக காத்திருக்கிற காதலனுக்கு அவள் கண்ணில் படுகிற பொழுது மிகப்பெரிய ஆனந்தம். இப்படி எல்லையில்லாத காரியங்களை, எத்தனையோ விதமான ஆனந்தங்களை எத்தனையோ விதமான மனிதர்களுக்கு நம்மால் சொல்ல முடியும். இப்படி ஆனந்தம் இப்படி பரிணமித்து போகிற இந்த சூழ்நிலையில் இறைவனுக்காக உயிர் விடுவதே புனிதர்களுக்கு ஆனந்தம். இதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இறைவனுக்காக உயிர் விடுவதே புனிதர்களுக்கு ஆனந்தம். அப்பாவுக்கு ஆனந்தம், அம்மாவுக்கு ஆனந்தம், மாணவனுக்கு ஆனந்தம், காதலனுக்கு ஆனந்தம், இவர்களுடைய ஆனந்தமெல்லாம் ஒருபதியாக இருக்க தன்னை இழப்பதே புனிதர்களுடைய ஆனந்தம். இறைவனுக்காய் தன்னை இழப்பதுதான் இறை மனிதர்களுடைய ஆனந்தம். அப்பேற்பட்ட ஒரு ஆனந்தத்தை அடைந்தவர்தான் அருளானந்தர் என்று சொல்லப்படக்கூடிய புனித ஜான் டே புருட்டோ. இவர் எப்போது பிறந்தார் என்று சொன்னால், மார்ச் மாதம் 1ஆம் தேதி 1647 பிறக்கிறார். போர்ச்சுகல் நாட்டில் இந்த வாஸ்கோடகாமா அப்படின்ற இடத்துல அவர் பிறக்கிறார். நல்ல வசதியான குடும்பம், ஒரு விதத்தில் அந்த பகுதியினுடைய ராஜாவோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கிற ஒரு குடும்பத்தில் பிறக்கிறார். குழந்தை பிறந்து சில நாட்களிலேயே அருளானந்தருடைய பிறப்புக்கு பிறகு அவர் தன்னுடைய தந்தையை இழந்து போகிறார். தாயும் அவருடைய இரண்டு சகோதரர்களையும் சேர்த்து நல்ல முறையில் கத்தோலிக்க விசுவாசத்தில் வளர்த்து கொண்டிருக்கிறான். அதில் ஒரு சகோதரர் போர்ப்படைக்கு செல்கிற பொழுது அங்கு ஒருவர் உயிரிழக்கக்கூடிய ஒரு சூழல் வருகிறது. இந்த சூழ்நிலை என்ன பண்ணுறார் அப்படின்னா, அரசன் இரண்டாம் பேத்ரோவோட அருளானந்தருக்கு மிக நெருக்கமான ஒரு உறவு ஏற்படுகிறது. அழகான தேக அழகு கொண்ட ஒரு மனிதராக குழந்தையாக அருளானந்தர் வளர்ந்து வர்றதுனால அந்த நாட்டினுடைய இளவரசருக்கும் இவருக்கும் மிக நெருக்கமான ஒரு உறவு இருந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் தான் அருளானந்தர் எதிர்பாராத விதமாக மிக கொடுமையான ஒரு வியாதியை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ அங்கே அம்மா அங்கே தூக்கிட்டு போகிறாங்க, எங்கே கொண்டுட்டு போகிறாங்க, பிள்ளைக்கு சரியான வாடே இல்லை. அப்போ இறுதியாகத்தான் அவருடைய தாய் இப்படியாக நேர்ந்து கொண்டார், என் மகனுக்கு ஆண்டவரே நீங்கள் நல்ல சுகம் கொடுத்தீங்க அப்படின்னா, இந்திய தேசத்தினுடைய மறைபோதகராக சென்ற சவேரியாரை போல அந்த கருப்பு உடை அணிய வைத்து என் பிள்ளைக்கு ஒரு நேற்று வைக்கிறேன் என்று சொல்லி வேண்டிக் கொண்டாராம். அம்மாவுடைய வேண்டுகோளை கேட்டு ஆண்டவரும் அருளானந்தருக்கு சுகம் கொடுக்கிறார். அன்னையினுடைய வேண்டுகோளை கேட்டு சுகம் கொடுத்தார் என்று சொல்வதை காட்டிலும் ஆண்டவருடைய பணிக்கு இவர் தேவை என்பதை அவர் அன்றைக்கே உறுதிப்படுத்துகிறார். அந்த நேர்ச்சி காலங்களில் அவர் அந்த கருப்பு உடை அணிந்திருக்கிறார். காலப்போக்கில் அந்த உடையை அவருக்கு பிடித்தமான ஒரு உடையாக, அதுதான் அவருடைய வாழ்க்கையின் இறுதி உடையாக மாறியது என்று கூட சொல்லலாம். மகன் வளர்ந்து வருகிற அந்த நாட்களில் அவர் தன்னுடைய 15வது வயதில் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், 1662 டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி தான் விரும்பிய அந்த இயேசு சபையில் குருவாக போய் சேர்வதற்கான தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறார். அதே போல் 1679 ஆண்டு அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். படிப்பில் பயங்கர கெட்டியாக இருக்கார், நல்ல ஞானம் இருக்கிறது, நல்ல சிந்தனை ஆற்றல் இருக்கிறது, லாஜிக்கல் திங்கிங் எல்லாமே இருக்குது. அதனால இவர் ஒரு பெரிய ஒரு மெய்யியல் அறிஞராக வருவார், ஃபிலாசபிக்கல் ஒரு ப்ரொஃபஸராக வருவார், ஃபிலாசபி ப்ரொஃபஸராக வருவார் அப்படின்னு அவங்க எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் அருளானந்தர் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறார். நீங்கள் எதிர்பார்ப்பது போல நான்கு சுவருக்குள் இருந்து கொண்டு படித்ததை மீண்டுமாய் ஒப்பிக்கக்கூடிய பணி செய்ய நான் விரும்பவில்லை. நான் பெற்றுக்கொண்ட இறை சித்தாந்தத்தை, நான் பெற்றிருக்கிற அந்த இறை உணர்வை இறைவனுடைய மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு பணியாளராக, மறை போதகராக நான் செல்ல வேண்டும். அதுவும் என் தாய் எனக்காக நேர்ந்து கொண்டு ஜபித்த சவேரியாரை போல நானும் இந்தியாவுக்கு நான் ஒரு மறைபோதகராக செல்ல வேண்டும் என்கிற தன்னுடைய ஆழமான அழுத்தமான எண்ணத்தை அவர் அந்த இடத்தில் பதிவு செய்கிறார். குடும்பத்தில் பயங்கரமான ஒரு எதிர்ப்பு வருகிறது. மகனே, உன்னை எப்படி நாங்கள் அனுப்ப முடியும்? தாயும் சகோதரனும் மட்டும் தடுக்கவில்லை, அந்த நாட்டினுடைய அரசர் தடுக்கிறார். என் நண்பு நண்பா, உன்னை இழந்து நான் எப்படி இருக்க முடியும்? ஒரு முறை நீ சென்று விட்டாய் என்று சொன்னால் உன்னை காண்பதற்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்காது என்கிற பட்சத்தில் அவரிடம் எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார். ஆனால் அவர் தான் கொண்டிருக்கிற விருப்பத்தில் ஆழமாக இருக்கிறார். அன்னையும் அவரை பெற்றெடுத்த தாயும் தன் மகனுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொள்கிறார். அப்போ அந்த அம்மா ஒரு அருமையான ஒரு காரியம் செஞ்சாங்க. எல்லா தாய்மாருக்கும் இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அப்போ சொன்னாங்களாம், என் மகன் இந்தியாவிற்கு செல்வதுதான் என்று முடிவு செய்து விட்டான். ஆனால் அவன் போவதற்கு முன்பாக அவன் நிறைவேற்றுகிற திருப்பலியில் பங்கெடுத்து அவன் கையால் நற்கருணை வாங்கி உண்ண வேண்டும். ஆண்டவருடைய உடலை என் மகனுடைய கரங்களிலிருந்து பெற வேண்டும். இந்த ஆசையை என் மகன் நிறைவேற்றுவானா என்று சொல்லி கேட்டாராம். அந்த அன்னையினுடைய அந்த எளிய ஆசையை அவர் நிறைவேற்றியதாக அவருடைய வரலாறு இப்படியாக சொல்லுகிறது. அப்போ ஒரு 24 பேர் சேர்ந்து இந்தியாவுக்கு கடல் பயணமாக மறைப்பணி செய்வதற்காக ஒரு மிஷனரிஸாக வந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, 24 பேர் வந்ததில் இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தது வெறுமனே 10 பேர் தான். பாருங்களே, ஆண்டவர் எப்படி வந்து தான் தேர்ந்தெடுத்த ஒரு மனிதனை அல்லது ஒரு புனிதனை எப்படியெல்லாம் பாதுகாத்து வருகிறார் பாருங்க. தொடக்கத்திலே இறக்க வேண்டிய ஒரு அம்மாவுடைய வேண்டுதலால் காப்பாற்றப்படுகிறார். இங்கு 24 பேர் போனாங்க, அந்த 10 ஒருத்தராக அருளானந்தர் மீண்டுமாக வருகிறார். 1678 வருஷம் அவங்க இந்தியாவுக்கு வந்து சேர்றாங்க. அவர் இந்தியா வந்து பார்க்கிறார். முதல் முறையாக ஒரு ஐரோப்பிய நாட்டிலிருந்து ஒரு ஆசிய கண்டத்திற்கு, அதுவும் இந்தியாவை போன்ற ஒரு நாட்டுக்கு வருகிறார். அதுவும் இந்தியாவிலும் கூட இந்தியாவினுடைய கடைகோடி பகுதியில் இருக்கிற இந்த தமிழகத்திற்கு வந்து பார்க்கிறார். அதுவும் இந்த தமிழகத்தினுடைய கடைகோடி பகுதியாக எல்லையை தொட்டு இருக்கிற இந்த மதுரை மறை மாநிலத்திற்கு வருகிறார். இயேசு சபையினுடைய அன்றைய ஒரு மறை போதக தலமாக இருந்த அந்த மதுரை பகுதிக்கு வந்து பார்க்கிறார். மக்களுடைய உடை வேறு, உணவு வேறு, கலாச்சாரம் வேறு, முகபாவனை என்பது வேறு, நிறம் என்பது வேறு, எல்லாம் வேறுபட்டிருக்கிறது. காலச்சூழல் என்பது வேறு, எல்லாமே வேறுபட்டு நிற்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த வெள்ளை நிறத்தோடு நான் அணிந்திருக்கிற அந்த நவநாகரிக உடையோடு, நான் பேசுகிற இந்த போர்ச்சுகீசிய மொழியோடு, நான் உண்ணுகிற இந்த மேற்கத்திய உணவோடு இந்த மக்களிடம் நான் போய் சேர வேண்டும் என்று சொன்னால் அது முடியாத ஒரு காரியம். அந்நியப்பட்ட ஒரு அந்நிய நாட்டு குருவாக நான் இருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய வார்த்தை எப்படி இந்த மக்களை சென்று சேரும் அப்படின்னு அவர் நினைத்து பார்க்கிறார். இந்த மக்களோடு நான் என்ன இணைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அவர் எடுத்த முதல் காரியம் தன்னுடைய உடையை மாற்றுகிறார். அந்த குருத்துவத்துக்கு என்றே இருக்கிற குருவானவர்கள் என்றே அணியக்கூடிய அந்த உடையை தரித்துவிட்டு அதை களைந்துவிட்டு காவி உடையை அணிந்து கொள்கிறார். இந்த மண்ணில் இருக்கிற மற்ற இந்து சகோதரர்கள் வாழக்கூடிய பிற சமய மக்களுடைய அந்த பெருவாரி மக்களுடைய சமய தலைவர்கள் அது சமய வழிகாட்டிகள் உடுத்தக்கூடிய அந்த காவி உடையை அணிந்து கொள்கிறார். நீண்ட முடியை வளர்த்து கொள்ளுகிறார். தன்னுடைய உடையில் தலையில் ஒரு தலைப்பாகை அணிந்து கொள்கிறார். உடையை மாற்றுகிறார். மொழியை கற்றுக்கொள்ளுகிறார். இன்றைக்கு நமக்கு வந்து உலகத்தில் இருக்கிற செம்மொழி அப்படின்னு அந்தஸ்தெல்லாம் தமிழ் மொழி பெற்றிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற மொழிகளில் கடினமான மொழிகளில் நம்ம மொழியும் ஒரு மொழி. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மிடம் இருக்கிற ஒரு சில சிறப்பு எழுத்துக்கள் அதெல்லாம் ரொம்ப சிரமமானது. அதே நேரத்தில் நம்முடைய வார்த்தை உச்சரிப்பு இருக்கு இல்லையா அதுவும் சிரமமானது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். காகம் அப்படின்னு சொல்கிறோம். காவும் காதான் காகத்துக்கு காக்கம் அப்படின்னு தான் நம்ம வாசிக்கணும். காக்கம் அப்படின்னு வாசிக்கணும். ஆனால் நம்ம எப்படி வாசிக்கிறோம்? காகம் அப்படின்னு வாசிக்கிறோம். இதெல்லாம் வந்து இந்த மண்ணோடு பிறந்து இந்த மண்ணுக்கு சொந்தமான மொழிக்கு சொந்தமான பிள்ளைகளுக்கு எளிமையாக இருக்கும். ஆனால் ஒரு வேற்று தேசத்திலிருந்து வருகிறவருக்கு ஒரு திராவிட மொழியினுடைய அடையாளம் எதுவென்றே தெரியாத ஒரு மனிதர் எவ்வளவு தூரம் சிரமப்பட்டு இந்த மொழியை கற்றிருப்பார். தன் உடையை மாற்றியது இயேசுவுக்காக. தன்னுடைய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும், இந்த மக்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த மொழியை கற்பதற்கு இரவும் பகலும் அவர் எடுத்த அல்லது அவர் செய்த தியாகங்கள் எல்லாமே இயேசுவுக்காக அப்படின்றத அந்த இடத்துல அவர் பதிவு செய்கிறார். இப்படியாக இந்த மக்களோடு தன்னை முழுமையாக அடையாளப்படுத்தி கொண்டதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய பெயரையும் மாற்றுகிறார். பிரிட்டோ என்கிற இந்த பெயரானது இந்த மண் பிள்ளைகளோடு ஒத்து செல்லவில்லை. பிரிட்டோ என்கிற பெயர் ஒத்து செல்லவில்லாத சூழ்நிலையில் அப்போதான் அவர் யோசிக்கிறார், என் பெயரை தமிழ் பெயராக மாற்ற வேண்டும் என்று சொல்லி அருளானந்தர் அப்படின்ற அந்த பெயரை தன்னுடைய பெயராக ஏற்றுக்கொள்கிறார். அருளும் ஆனந்தமும் அவருக்குள் இருந்தது. ஆண்டவருடைய அருள் அவரோடு இருந்ததனால் ஆனந்தம் அவருக்குள் இருந்தது. நான் தொடக்கத்தில் ஒரு சில ஆனந்தங்கள்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, அவை எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தோன்றி மறையக்கூடியது, அல்லது அந்த ஆனந்தம் இன்றைக்கு ஒன்றாக இருக்கிறது நாளைக்கு வேறு ஒரு வடிவம் எடுக்கும். ஆனால் அருளானந்தருடைய ஆனந்தம் எதில் இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவருடைய அருளை பெறுவதிலும் அந்த அருளை கொடுப்பதிலும் அந்த ஆனந்தம் இருந்தது. அதனால்தான் அவருக்கு அந்த நிறைய ஆனந்தம் எப்போதும் அவரோடு இருந்தது என்று சொல்ல முடியும். சச்சிதானந்தம் அவருக்கு அதை அந்த உணர்ந்திருந்தார் என்று நான் சொல்லுவேன். இப்படியாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லக்கூடிய மனிதனுக்கு சோதனை என்பது வருகிறது. அவர் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார். தடியத்தேவன் அப்படின்ற ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் வந்து அந்த பகுதியினுடைய ராஜாவாக இருக்கிறான். குறுநில ராஜா கலவர்கள் எல்லாருமே அந்த தடியத்தேவன் தீராத நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பொழுது அவன் கேள்விப்படுகிறான். இது போன்று வெளிநாட்டு குருவர் வந்திருக்கிறார். அவர் ஒரு சன்னியாசி போல வாழுகிறார். அருளானந்தர் என்கிற பெயரோடு இருக்கிறார். ஐயர் என்றுதான் நாங்கள் எல்லாம் அவரை அழைக்கிறோம். அந்த அருளானந்த ஐயருடைய கரங்கள் உங்கள் மீது பட்டால், அவருடைய பார்வை உங்கள் மீது பட்டால், அவருடைய தயவு கிடைத்தால் நீங்கள் சுகம் பெறுவீர்கள் என்று மற்றவர்கள் சொல்ல தடியத்தேவனும் அருளானந்தர் அழைக்கிறான். அவனுக்கு சுகம் கிடைக்கிறது. சுகம் பெற்ற பிறகு தடியத்தேவன் நானும் கிறிஸ்தவனாக மாற வேண்டும், எனக்கும் திருமுழுக்கு கொடுங்கள் என்று கேட்கிறான். அப்பொழுது அந்த அருளானந்தர் சொல்லுகிறார், ஐயா உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பதை குறித்து எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. அதுதான் என்னுடைய பணி. ஆண்டவருக்குள் பலரை கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய தீராத காதல். அதுதான் என்னுடைய வேட்கை. இருப்பினும் கூட அவற்றை பெறுவதற்கு ஒரு சில தகுதிகளை திருச்சபை எதிர்பார்க்கிறது. அது உங்களிடம் இருக்கிறதா என்பதை நீங்கள் சோதித்து பார்த்துக் கொள்ளுங்கள் என்கிற ஒரு நிபந்தனையை அருளானந்தர் வைக்கிறார். தடியத்தேவன் கேட்கிறான், என்ன நிபந்தனை சொல்லுங்கள், நான் கட்டாயம் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவனாய் மாறுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போதான் அருளானந்தர் சொல்றாரு, ஐயா உனக்கு எத்தனை மனைவிகள் இருக்கிறார்கள் என்று கேட்கிறார். அப்போ எனக்கு இத்தனை அஞ்சு மனைவிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் இங்கே கதைக்காகாதியா, நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய முதல் மனைவியை மாத்திரம் உங்கள் கூட வச்சுட்டு மற்ற மனைவியெல்லாம் அனுப்பி வச்சுருங்கோ, அனுப்பி வச்சுருங்கோ. கடவுள் அதைத்தான் சொல்லியிருக்காரு. ஆண்டுடைய வார்த்தை அதைத்தான் சொல்கிறது. ஆணும் பெண்ணுமாய் ஆண்டவர் இணைத்தது ஒரே ஒரு உறவைத்தான் அப்படின்னு சொல்லுகிற போது அது அங்கு எடுபடலை. அப்போது அந்த விளக்கப்பட்ட ஐந்து மனைவிகளில் ஒரு மனைவியாக இருக்கிற கடைசி மனைவி என்ன செய்கிறா அப்படின்னா, அப்போது இருக்கிற ராமநாதபுரத்து ராஜாவுடைய மருமகளாக இருக்கிறார். ராமநாதபுரத்து ராஜாவுடைய மருமகள் அங்கே போய் முறையிடுகிறார். இந்த மாதிரி ஒரு வெளிநாட்டு சாமியார் வந்து என் வீட்டுக்காரரை வந்து மனசை கெடுத்து விட்டார், முத பொண்டாட்டி மத்தனை வச்சுட்டு மற்றதெல்லாம் வெளில அனுப்பி விடுன்னு சொல்லிட்டாரு, இப்போ பாருங்கள் நான் வாழா வெட்டியாக வந்து உட்காந்துருக்கிறேனே மாமா அப்படின்னு சொல்லி அந்த பெண் கதறி அழுத உடனே அவர் அந்த கண்ணீருக்காக நான் உன்னுடைய கண்ணீருக்கு நான் பதில் காண்பேன் என்று சொல்லி அருளானந்தரை விரட்டுகிறார்கள், அவரை துன்புறுத்துகிறார்கள், அவரை கொடுமையாய் சித்திரவதை செய்கிறார்கள். இதையெல்லாம் நீங்கள் சிவகங்கை மறை மாவட்டத்துக்கு வந்தீங்கன்னா அவர் அடிபட்ட இடம், அவர் அடைக்கப்பட்டிருந்த இடம், அவர் ரத்தம் சிந்திய இடம், அவர் பாறையில் அடிபட்ட இடம், அவர் ஒளிந்திருந்த இடம், அவர் சிறைப்பைக்கப்பட்டிருந்த இடம் எல்லாமே இன்றைக்கு வரலாற்று சின்னங்களாக இருக்கிறது. இதில் எதுவுமே கட்டுக்கதை இல்லை, எல்லாமே உண்மை நிகழ்வுகள், எல்லாமே உண்மை நிகழ்வுகள். அப்போ என்ன செய்யப்படுகிறார், அவர் துன்புறுத்தப்படுகிற சூழ்நிலையில் ஓரியூரில் இருக்கிற அங்கே இருக்கிற அந்த ஆளுநர், அந்த கவர்னருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அவர்களுக்கு சுகம் தரும்படி இவர் அழைக்கப்படுகிற பொழுது அங்கேயும் இதே நிபந்தனையை வைக்கிறார். முறையான வாழ்க்கை வான், உனக்கென்று ஆண்டு கொடுத்திருக்கிற அந்த முதல் உறவோடு உன்னால் வாழ முடியும் என்று சொன்னால் மட்டுமே என்னால் இந்த புதுமையை ஆண்டவுடைய அருள் பெற்று உனக்கு செய்ய முடியும் என்கிறதை ஆணைத்தரமாக சொல்லுகிறார். அவற்றில் பின்வாங்க துணியாத அந்த ஆளுநன் நம்முடைய புனிதர் மீது பயங்கர கோபம் கொண்டு பலவாறு துன்புறுத்துகிறார். தண்ணிக்குள்ள அப்படியே கட்டி தலைகீழ இறக்குறாங்க. நம்ம நட்ட வெயிலில், பயங்கரமான வெயிலில், உடலில் உடலில் மேல் துணி இல்லாமல் அவரை போட்டு பிரட்டி எடுக்கிறாங்க. ஏகப்பட்ட துன்பங்கள், இத்தனை துன்பங்களையும் அனுபவித்து இறுதியாக அவர் கொடுக்கப்பட்ட தண்டனை, அவர் தலையை வெட்டி அவர் தலையை கொய்து கொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்போது எங்கள் பகுதியில் வந்து இன்றைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும், இப்போ அருளானந்தருடைய நாடகம் நடக்கும். அந்த நாடகத்தை பார்க்கிற பொழுது இன்றைக்கும் பாமர மக்கள் அந்த கடைசி காட்சியை, அருளானந்தர் தலை வெட்டப்படுகிற அந்த காட்சியை காணுகிற பொழுது கண்ணீர் விட்டு அழுவார்கள். நானும் அழுதுருக்கிறேன் சிறு பிள்ளையாக இருக்கிற பொழுது, எனக்கும் அந்த அனுபவம் இருக்கிறது. எங்கள் அம்மா, எங்கள் அப்பத்தா, எங்கள் சொந்த பந்தங்கள்லாம் சுற்றி உட்காந்து ஊர் திருளால் அந்த நாடகம் பார்க்குறோம். அப்படின்னா அருளானந்தர் படுகிற வேதனை, அவர் இறுதியாக தலை வெட்டப்படுகிற பொழுது அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே பயங்கரமாக இருக்கும். அப்படி மக்கள் அப்படி கண்ணீர் விட்டு அழுவாங்க. அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஒரு மணவாளன் மணவாட்டியை காண்பதற்கு செல்வது போல, இதோ என்னுடைய கொலைகளத்திற்கு நான் செல்கிறேன் அப்படின்ட்டு போவார். தலை வெட்டப்பட்டு அவர் ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்தார். இன்றைக்கும் சிவகங்கையில் இருக்கிற எங்கள் மறை மாவட்டத்தின் ஓரியூர் பூமியானது சிவந்த மண் என்று அழைக்கப்படுகிறது. சிவந்த பூமியாம் சிவகங்கை மறை மாவட்டம் என்கிற பெயர் எங்களுக்கு கிடைத்ததனுடைய காரணமே எங்களுடைய புனிதர். நாங்களெல்லாம் பெருமையாக சொல்லிக்கொள்வோம், எங்களுடைய சிவகங்கை மறை மாவட்டம் மக்கள் பொருளாதாரத்தில் வறட்சியாக இருந்தாலும், எங்களுடைய நில அமைப்பு மழையில்லாத ஒரு பூமியாக இருந்தாலும் கூட ஆண்டவர் அருள்மழையால் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதற்கு எங்களுடைய புனிதர் அருளானந்தர் மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருக்கிறார். எல்லாவற்றையும் கடந்து அவர் இந்தியாவின் புனிதர், அவற்றையும் கடந்து தமிழ் தெரிந்த ஒரு புனிதர். அவருக்கு எல்லா பெருமையும் இருக்கு பாருங்களே, அவர் தமிழ் பேச தெரிந்த, தமிழ் எழுத தெரிந்த ஒரு புனிதர். நம் மொழிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார், நம்முடைய சமயத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார், நம் ஆண்டவருக்கு அவர் பெருமை சேர்த்திருக்கிறார். அப்போது இப்பேற்பட்ட ஒரு அருள் நிறைந்த ஒரு மனிதரை இன்றைக்கு அந்த பூமியில் புதைக்கப்பட்டதனால், இன்றைக்கும் அருளானவர் வெட்டப்பட்டிருக்கிற அந்த இடத்தில் போய் நீங்கள் மண்ணெடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது இன்றைக்கும் சிவப்பு மண்ணாக இருக்கிறது. அதற்கு சற்று அப்பால் தள்ளி நீங்கள் அந்த இடத்தில் மண்ணை நோண்டி பார்த்தீங்கன்னா அது ஆத்து மண்ணாக இருக்கும். ஆனால் இவர் வெட்டுண்ட அல்லது இவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த இடத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த மண்ணானது சிவப்பு நிறமாக இருக்கும். அந்த சிவப்பு அறிவியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட போதும் கூட அதில் இருக்கிற தனித்துவத்தை எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கும் எத்தனையோ மக்கள் அந்த இடத்திற்கு போய் அருளானந்தருடைய அந்த மண்ணை ஒரு சின்ன அளவு, ஒரு கட்டவரல் அளவுக்கு அள்ளி அதை வாயில் போட்டு நம்பிக்கையோடு ஜெபிச்சுட்டு போகிறாங்க. அதிசயம் நடக்கத்தான் செய்யுது. நான் சொன்னல, என்னுடைய பிறப்புக்கு எங்கள் அம்மா சொன்ன செய்தி, எங்கள் அம்மா சொன்ன செய்தி அதுதான். எங்கள் அக்கா பிறந்த 5 வருஷம் குழந்தை இல்லாமல், நான் 5 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கும் போது எங்கள் அம்மா அருளானந்தர்கிட்ட வேண்டிட்டு அந்த அருளானந்தருடைய மண்ணை எடுத்து தண்ணியில் குழப்பி சாப்பிட்டாங்க. நான் பிறந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. மண்ணை சாப்பிட்டதுனால நான் பிறந்தேன் அப்படின்றத நான் சொல்ல வரலை. இது போன்ற எத்தனையோ சாட்சிகள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை அருளானந்தருடைய பெயரும் அருளானந்தருடைய அந்த விசுவாசம் எங்களுக்கு தந்திருக்கிறது, எங்கள் பகுதி மக்களுக்கு தந்திருக்கிறது என்கிற ஒரு உன்னதமான செய்தி இந்த நாளில் குறிப்பாக நம்முடைய கேசிடிச்சி மக்களுக்கு சொல்கிறதுக்கு நான் உண்மையிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். எத்தனை பேருக்கு அவருடைய வரலாறு தெரிந்திருக்கும் என்று தெரியவில்லை. வரலாற்றை தெரிந்து கொள்வோம். இந்த நாளில் நம்முடைய மண்ணுக்கு வந்தவர், நம் மொழி பேசியவர், நம் உடை தரித்தவர், நம் பெயர் வைத்திருந்தவர் அப்படின்னு சொல்லி நம்மளோடு 2.5 கரந்த ஒரு மனிதராக இருக்கிறார். உங்களுடைய என்ன ஃபாதர் இன்றைக்கி என்ன ஃபாதர் ஒரு ஹிஸ்ட்ரி கிளாஸ் எடுத்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது இல்லையா. என்னமோ வரலாற்றை சொன்ன மாதிரி இருந்துச்சு, அல்லது உங்கள் ஊரை பற்றியே சொல்லிகிட்டு இருக்கிறீங்களே ஃபாதர் அப்படின்னு ஒரு சில பேர் நினச்சிடலாம். அப்படி நினைக்கக்கூடாது. அப்படி நினைக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 செய்தி நான் கட்டாயம் சொல்லித்தான் ஆக வேண்டும். அதை 2-3 வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். என்ன சொல்கிறாருன்னா, அருளானந்தருடைய வாழ்க்கை நமக்கு தருகிற ஒரு செய்தி என்னென்னா, திருமண வாழ்வில் காட்டும் உண்மைத்தன்மை, அதை அழுத்தி பேசுகிறார். இன்றைக்கு லிவிங் டுகெதர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ரொம்ப பிரபலமாக மாறிக்கிட்டு வருது. ப்ரீமேரிட்டல் செக்ஸ். இந்த ரெண்டு வார்த்தையுமே இன்றைக்கி இட்ஸ் வெரி காமன் மக்கள் மத்தியில், இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு மத்தியில் ரொம்ப காமனாக பெருகி வர நாட்களில் ஆண்டவர் திருமண வாழ்க்கையினுடைய அந்த தரத்தெல்லாம் கொஞ்சம் யோசிக்க சொல்லி அருளாந்தர் வழியாக சொல்கிறார். தோபித 8:6 வாசிக்கிறோம் இல்லையா, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதே போல் சீராக்கின் ஞான நூல் 25:1 வசனம் சொல்கிறது, என் மனதிற்கு பிடித்தவை மூன்று, அவை ஆண்டவர் முன்னும் மனிதர்களுக்கு முன்னும் அழகுள்ளவை, அவை உடன்பிறப்புகளுக்கிடையே காணப்படும் ஒற்றுமை, அடுத்தவர்களோடு ஏற்படுகிற நட்பு, மூன்றாவது தங்களுக்குள் ஒன்றி வாழும் கணவன் மனைவியர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கணவன் மனைவியை பற்றி எவ்வளோ இப்படிலாம் வாசிச்சதுனால தாங்க அருளானந்தர் வந்து அந்த கற்பு வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு. 1 Peter 3:7 வாசிக்கிறோம், கணவன் மனைவியாக இணைந்து இருந்தால்தான் அவர்கள் தடையின்றி இறைவேண்டல் செய்ய முடியும். இன்றைக்கி பல நேரங்களில் வீட்டில் வந்து பெண் ரொம்ப பக்தியான ஒரு மனிதையாக இருப்பாங்க, ஆனால் வீட்டில் எவ்வளோ கேட்டாலும் நடக்காமல் இருக்கும். ஒரு சில வீடுகளில் ஆண்கள் பக்தியாக இருப்பாங்க, பொம்பளை ஆளுக கோயில் இண்டாத ஆட்களாக இருக்கும், அந்த வீட்லேயும் அதிசயம் நடக்காது. ஏன், ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது கணவன் மனைவியாக இணைந்திருந்தால்தான் அவர்கள் தடையின்றி இறைவேண்டல் செய்ய முடியும். மனம் ஒத்து இருக்கணுங்க. ஒத்த மாட்டு வண்டி ரொம்ப தூரத்துக்கு ஓட முடியாது, ஒத்த மாட்டு வண்டி ரொம்ப தூரம் ஓட முடியாது, ரெண்டு மாடம் எழுந்து போச்சுன்னா நல்லாவே போக முடியும், அது ஜபத்துக்கும் ஒத்து வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிறிஸ்தவ மதிப்பீடுகளை வெளிக்காட்டுவதில் புனிதர் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறார். மூன்றாவது தவற்றை சுட்டி காட்டுவதில் அருளானந்தர் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறார். இந்த மூணு தான் நான் அவற்றை மெயினாக பார்க்கிறேன். அதை தவிர்த்த பல காரியங்கள் இருக்கலாம். 1, திருமண வாழ்க்கையினுடைய ஒழுங்கு. 2, மதிப்பீடுகளோடு வாழ்வது. தவறை சுற்றி காட்டுவது. திருமணக்கு யோவானை போல, நாத்தானை போல, இரேமியாவை போல, மோசேவை போல தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய பக்குவமும் மன ஆற்றலும் நமக்கு இருக்க வேண்டும் அப்படின்றதையும் நம்முடைய அருளானந்தருடைய வாழ்க்கை நமக்கு சொல்வதாக நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு இறைவார்த்தை அதில் உங்களுடைய பார்வைக்கு வாசிக்கிறேன். யோவான் நற்செய்தி 16 இருக்கிற 22 வசனம், இப்போது நீங்கள் துயருகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும் போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். யோவான் 16:22, இப்போது நீங்கள் துயரடைகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும் போது உங்கள் உள்ள மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்க முடியாது. யாருமே நீக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியை தனக்குள் தக்க வைத்துக் கொள்வதற்காக அருளானந்தர் தன்னுயிரை கொடுத்து இறைவனை மகிமைப்படுத்தினார். அந்த ஆனந்தம் அவருக்குள் இருந்தது. இன்றைக்கு இறுதியாக இந்த கேள்வியை உங்களுக்குள் நான் கேட்கிறேன், என்ன உங்கள் ஆனந்தம்? நான் கேட்கிறேன், நீங்களும் என்னை கேட்கலாம், சாமி உங்கள் ஆனந்தம் எது? நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்டால் என்ன என் ஆனந்தம்? பதில் காண்போம். ஆண்டவர் நம்மை அருளானந்தருடைய பரிந்துரையினால் ஆசீர்வதிப்பார். ஆமென்.